ആരാധനൈ ആരാധനൈ ആവിയോടെ ആരാധിക്കുന്നു.
എങ്കിൽ മത്തിലെ എഴുന്നള്ളിയിരിക്കുന്നവരെ, എങ്കിൽ മത്തിലെ അസൈവാടിക്കൊണ്ടിരിക്കുന്നവരെ, ഉങ്ങളെ നാങ്കിൽ തുതിക്കരം അപ്പ. கனம் உம்முடையது, மகிமை உம்முடையது, மாட்சிமை உம்முடையது அப்பா. அதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவர், உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. முகர்ந்திருங்க அப்பா, அதை முகர்ந்து கொள்ளுங்க ஆண்டவர், அதை முகர்ந்து கொள்ளுங்க அப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அவர் பரிசுத்தர் அல்லவா? அவர் பரிசுத்தர் அல்லவா? அவர் பாவத்தை பார்க்க கூடாதவர் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய இன்ப பிரசன்னத்துக்கு ஆய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 11வது அதிகாரம், சங்கீதம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 11:4.
கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவைகளை சோதித்தறிகிறது.
திருப்பி வாசிங்க.
கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவைகளை சோதித்தறிகிறது.
கர்த்தர் எங்க இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, தேவனுடைய ஆலயத்தில் யார் இருக்கிறது? தேவன் இருக்கிறார். நாமெல்லாம் ஏன் வருகிறோம் இங்க? நாமெல்லாம் எதற்கு வந்து கொண்டு இருக்கிறோம்? தேவன் இருக்கிறபடினால் நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு திரும்ப திரும்ப இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தின பொழுது கேள்வி இருந்துச்சுன்னா, நாமெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டு ஆலயத்துக்கு வருகிறோம்? ஏதோ ஒரு கூட்ட ஜனம் கூடுகிறது, ஏதோ ஆராதனை செய்கிறார்கள் என்று நினைப்பிலே நாம் வருகிறோமா என்று சொல்லி எனக்கு ஒரு யோசனை. ஏன் என்று சொல்லி சொன்னால், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் இறங்கி நியாயம் செய்துவிட்டு கடந்து சென்று விடுவார். ஆனால் இந்த காலகட்டத்திலே தேவன் இறங்கி நியாயம் செய்வது கிடையாது. அதற்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறபடியினால் நாம் அவரை மறந்து விட்டோமோ, அவர் உலாவி வருகிறதை நாம் மறந்து விட்டோமோ என்னவோ தெரியல. நம்முடைய நடத்தைகள் சில வேளைகளிலே நிர்விசாரமாக இருக்கிறது. நிர்விசாரம் என்று சொல்லி சொன்னா, செய்தாலும் சரி செய்யாட்டிலும் சரி, வந்தாலும் சரி வராட்டிலும் சரி, ஒரு அலட்சியமான ஒரு தன்மை, அது நிர்விசாரம் வழங்குறதா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அவர் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாராம். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. சங்கீதம் 93வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 93:5.
உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாகவும் உமது ஆலயத்தின் அலங்காரம் ஆயிருக்கிறது.
திருப்பி வாசிங்க.
உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாகவும் உமது ஆலயத்தின் அலங்காரம் ஆயிருக்கிறது.
கர்த்தாவே ஆலயத்தில் அலங்காரிக்கப்பட்டு இருக்கிறது ஒன்று இருக்கிறது, அது என்ன தெரியுமா? ஆலயம் எண்ணத்தினாலே அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது, எண்ணத்தினாலே ஆலயம் சோடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சொன்னா, தேவனுடைய பரிசுத்தத்தினால அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சோடிக்கப்பட்டு இருக்கிறது. அங்க யார் இருக்கிறார் தெரியுமா? தேவன் இருக்கிறார். ஆண்டவர் அங்கே இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆலயம் எண்ணத்தினாலே சோடிக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா? பரிசுத்தினால சோடிக்கப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பரிசுத்த நாளை எப்படி செய்ய வேண்டும், எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லலாம். பணக்கு எழுதியிருக்கு பாருங்க, கணக்கை எழுதியிருக்கு பாருங்க. ஆனால் இங்க தேவன் ஆலயத்தில் இருக்கிறார் என்ற பயம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் ஐயா. இன்றைக்கு நாம் மனுஷர்களுக்கு பயப்படுகிற அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறோமா என்பது. மனுஷர்களுக்கு பயப்படுகிறோம், நிர்விசாரம் என்னத்துல, ஆலயத்தின் காரியத்துல நிர்விசாரம். ஆனால் தேவன் எங்க இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார் ஐயா. தேவன் எங்க இருக்கிறார்? நாம் கூடி வருகிற பொழுதெல்லாம் அவர் தான் அங்க இருக்கிறார். அறிந்து புரிந்து நாம் செயல்பட வேண்டும், அறிந்து புரிந்து நாம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு இந்த காலத்திலே நம்முடைய நடத்தைகளை பார்த்தா, பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனங்கள் தேவனுக்கு பயங்கரமாய் நடுங்கினாங்க தெரியுமா? தேவன் வரப்போகிறார் என்று சொன்னா நடுங்கினாங்க, தேவன் பேச போறார் என்று சொன்னா நடுங்கினாங்க, தேவனத்தில் இருந்து வார்த்தை வருகிறது சொல்லிச்சுன்னா நடுங்கினாங்க. இன்னைக்கு நம்முடைய பயம், நம்முடைய பயம் எவ்வளவுக்கு இருக்கிறது? அதனால என்னவோ தேவன் மீது நாம் பயப்படுகிற வேண்டிய அளவுக்கு பயப்படாதபடியினால் நாம் நினைத்தவைகளை செய்கிறோம், நாம் நினைத்த மாதிரி நடந்து கொள்ளுகிறோம், நாம் நினைத்தவைகளை பேசுகிறோம், நாம் நினைத்தவைகளை செய்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு ஆராதனை என்பது அது பரிசுத்தம் உள்ளது, அது சந்தோஷமாக செயல்பட வேண்டியது ஒன்று. நீ சந்தோஷம் இல்லாமல் ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் அது சரிவராத ஒரு காரியம். ஏன் சொல்லிச்சினால் பரிசுத்த நாளை சந்தோஷமாய் அனுசரிப்பாயாக, சந்தோஷமாய் செய். ஏன் தெரியுமா? தேவன் ஆலயத்தில் இருக்க, ஐயா உங்களுடைய முகங்கள் தேவன் ஆலயத்தில் இருக்கிறதை காண்பிக்கிறதா? ஆலயத்துக்கு வருகிறோம், ஒன்று நீட்டிக்கொண்டு வருது, ஒன்று முறாச்சு கொண்டு வருது, ஒன்று ஏதோ எல்லாம் செய்து கொண்டு வருது. ஆனா எங்க போறோம் தெரியுமா? ஆண்டவரோட பேசி ஆண்டவருக்கு நான் ஆராதனை செய்ய போகிறேன். ஐயா வேதத்திலே நான் பின்னுக்கு சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். ஆராதனையின் அடிப்படையிலே தாவீது ராஜா எழுதி வைத்த சில இன்பமான வார்த்தைகள் இல்லையா, இன்பமான வார்த்தைகள் இல்லையா? ஐயா தேவன் ஆராதனையிலே சபையிலே வீற்றிருக்கிறார், அவருடைய பரிசுத்தமானது அலங்காரமாக சோடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சொன்னா நீயும் நானும் ஆராதனையிலே வல்லு கவனமாக இருப்போம் ஐயா, வல்லு பயமாக நாங்கள் இருப்போம். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஜனங்கள் நிர்விசாரமும் ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாமல் ஒதுங்குகிற பொழுது அல்லாவிட்டால் ஜனங்கள் அவிசுவாச தன்மைக்குள்ளே கடந்து செல்லுகிற பொழுது சடுதியில தேவன் இறங்குவார். சடுதியில ஒரு காரியம் நடக்கும், சடுதியில சிலர் விழுந்து மறிப்பார்கள், சடுதியில ஒரு அற்புதம் நடக்கும், ஜனங்கள் திரும்பவும் ஜனம் தேவன் பக்கமாய் சேர்த்துக் கொள்வார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி ஆராதனை செய்கிறோம், ஆராதனைக்கு எப்படி என்ன நோக்கத்தில் வருகிறோம்? எனக்கு ஆராதனை செய்தி ஆரம்பிக்க என்னுடைய இருதயத்தில் ஓடுனது என்ன தெரியுமா? ஒரு சிலர் ஆராதனைக்கு போகாம இருந்துட்டு என்ன பதிலை சொல்லாமல் சொல்லி யோசிக்கிறதே அந்த நாள் முழுத்திலும் போயிருப்பாரு. எனக்கு அப்படியான ஒரு எண்ணம் எல்லாம் என் உள்ளத்துல போய்கண்டே இருந்துச்சு பாருங்க. ஆகையினாலே ஆலயத்துக்கு நாம் வருகிற பொழுது நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய எண்ணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கிறார். ஐயா சபை எப்பொழுது தெரியுமா அழகாயிருக்கு? பரிசுத்தினாலே சோடிக்கப்பட்டு இருக்கிற பொழுது சபையானது அலங்காரமாக இருக்கும், சபை வடிவாக இருக்கும். நீயும் நானும் பரிசுத்தினால் நிறைக்கப்படுகிற பொழுதுதான் ஐயா நாம் விசேஷித்தவர்கள். மற்றபடி ஒன்றும் கிடையாது, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஆலயத்துக்கு வருகிற நாம், தேவனுக்கு பயப்படுகிற நாம், ஆலயத்தில் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு நமக்கு இருக்கணும். பாருங்க, அது நமக்கு இருக்கணும். ஆராதனை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், செய்தி வருகிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், ஜெப வேளையில என்ன செய்ய வேண்டும், அபிஷேக ஆராதனையில என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனிடத்தில் இருந்து இவைகள் புறப்பட்டாகும். ஐயா இன்றைக்கு பார்க்கிற ஒவ்வொரு செய்திக்கு பின்பாரும் ஒரு கேள்வி போடுங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி உங்க ஆலயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கேள்வி போடுங்க. பின்னுக்கு தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? கேள்வி போடுங்க. ஐயா பரிசுத்தினாலே நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோமா? கேள்வி போடுங்க. பின்னுக்கு கிறிஸ்தவர் என்ற பெயரில் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆகிய நாளைக்கு ஆலயத்துக்கு வருகிற பொழுது நாம் எந்த நிலையில இருக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு தேவனுக்கு பயப்படுகிறோம்.
ஆராதனை நேரத்தில் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க.
தெரியலையா? கற்றுக்கொள்ளுங்க. தெரியலையா? கற்றுக்கொள்ளுங்க. கண்ணை மூடி,
கண்ணை மூடி சொல்வது எதற்கு தெரியுமா? அங்க இங்க பார்த்து அதை இதை கண்ணுக்குள்ளால விழுங்காத படிக்கு, கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்ப்பதற்கு தான் கண்ணை மூடி சொல்லுது.
விளங்குறதா? எப்படி கண்ணை மூடாமல் நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள்? இதுக்கு தான் கண்ணை மூடி சொல்லுவது. கண்ணை நீயே திறந்து வைத்துக் கொண்டு ஆராதனை எப்படி செய்ய போகிறார்? கற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது.
தேவன் ஆலயத்தில் இருக்கிறாரப்பா, அதுக்குரிய பயம் எங்க? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கப்பா? எங்க?
வீட்டுல பயப்படுறீங்க, ரோட்ல பயப்படுறீங்க, போலீஸுக்கு பயப்படுறீங்க, அதுக்கு பயப்படுறீங்க, இதுக்கு. ஆனால் தேவனுக்கு நீ பயப்படுகிற பயம் எவ்வளவா இருக்கிறது?
ஆராதனைக்கு வருவதனாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்று சொல்லி எழுத முடியாதப்பா. நீ ஆராதனையிலே என்ன செய்கிறாய் என்பதை வைத்தே நாம் ஓரளவுக்கு கணக்கு போட முடியும்.
சரி, மற்றவனத்தில் ஒரு கேள்வி என்று போடுங்க.
நாம் தேவனுக்கு எவ்வளவுத்துக்கு பயப்படுகிறோம்? நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பயப்படுகிறதை எவ்வளவுத்துக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதை ஒரு கேள்வி போட்டு பாருங்களேன்.
நான் எவ்வளவுத்துக்கு தேவனுக்கு பயப்படுகிறேன்? எனக்கு தெரிந்தவனுக்கு நான் பயப்படுறேப்பா. நான் பழகிறவன் என்ன கிருத்தி என்ன நினைப்பானோன்னு சொல்லி நான் பயப்படுறேன். ஆனா தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? இந்த பயம் நமக்கு இல்லாமல் போகிறது என்ன? வாழ்க்கையில முழுவதும் நிர்விசாரம், நடக்கைகள் செயற்கைகள் பேச்சுக்கள் எல்லாம் நிர்விசாரம். தேவனுக்கு பயப்படுகிற பயன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், ஆலயத்திலே தேவன் இருக்கிறார் என்ற பயத்தோடு வருகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கும். கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினால் அல்ல, வேதத்தை கையில வைத்திருக்கிறபடினால் அல்ல, ஞானஸ்தானம் எடுத்தபடினால் அல்ல, ஆலயத்துக்கு வருகிறபடினாலும் அல்லப்பா.
ஒரு மனுஷன் தன் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பயப்பட்டால் அந்த பிள்ளை செயல்படுகிற செயல்பாட்டிலே தெரியும் தகப்பனுக்கு பயப்படுகிறானா இல்லையான்னு சொல்லி.
தகப்பனுக்கு பயப்படாத விதத்தில் ஒரு மகன் நடந்து கொண்டால் அது நிர்விசாரமாகும். இன்றைக்கு மற்றவர்கள் என்னை குறித்து என்ன செய்வாரோ என்ற பயம் நமக்கு இருக்கிறது அதிகம். ஆனால் ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்ற பயம் நமக்கு இல்லாமல் போனது என்ன?
கடந்த வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடியில் கொடுத்த செய்தியில் ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன தெரியுமா? அக்னியானது என்ன செய்யும் தெரியுமா? அது கெட்டவைகளை எரித்துக் கொள்ளும். அவருடைய விளக்கம் அப்படி இருந்தது பாருங்க.
அக்னி நல்லதையும் எரிக்கும், நல்ல காரியத்துக்கும் எரிந்து கொண்டு இருக்கும்.
அதே நேரத்திலே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாதவையும் என்ன செய்யும்? அதை எரித்து விடும் பாருங்க. அதனால் தான் அக்னியின் அபிஷேகத்தை வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த விதத்திலே அவருடைய செய்தி அன்றைக்கு இருந்தபடினால் ஆண்டவருக்கு சோத்திரம் இல்லையா? ரெண்டு நாளாகமும் 26:16-17 வாசிங்க. ரெண்டு நாளாகமும்
அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியான பராக்கிரமசாலியாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடும் எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததல்ல.
கர்த்தருக்கு தூபம் காட்டுவது உசியா ராஜாவே உமக்கு அடுத்த காரியம் அல்ல. நமக்கு ஆராதனையில எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அந்த அறிவு நமக்கு வேண்டும் ஐயா. வேதத்துல முன்னுக்கு இருந்து பின் வரைக்கும் திறந்து நல்லாக வாசிங்க. உசியா ராஜா பலப்பட்ட பொழுது அவர் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு தூபம் காட்டுவதற்கு வழிக்கிட்டார். தொடர்ந்து வாசிங்க.
தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தரால் உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னின்ற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றி.
ஆசாரியருக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? ராஜா பேசுகிறார். ராஜா பேசுகிறார் நின்று, யோ எனக்கு தெரியும், நான் யார் தெரியும், நான் தூபம் காட்டுவையா, நான் செய்வேன், நான் செய்ய மாட்டேன், நான் போவேன், நான் போக மாட்டேன். பழையாட்டில் இருந்த ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? உடனடியாய் தேவன் இறங்குவார். உடனடியாய் தேவன் வந்தார். ராஜாவுடைய நெஸ்தியில என்ன வந்தது? குஷ்டம். தேவன் அங்கே இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு தேவையப்பா. ஆலயத்துக்கு வந்தா மாத்திரம் போதாது, ஆராதனை செய்தா மாத்திரம் போதாது, அந்த பயம் நமக்கு இருக்குன்னு என்ன தெரியுமா? தேவன் ஆலயத்தில் இருக்கிறாரப்பா, நான் பயபக்தி உள்ளவனாய் நடக்கணும், நான் பயத்தோடு இந்த இடத்துல இருக்கணும், அவருக்குரிய கனத்தோடு இருக்கணும். இந்த காலத்திலே மனுஷர்கள் மனுஷருக்கே கனம் கொடுக்காத காலத்திலே தேவனுக்கு எங்கய்யா கனம்? மனுஷர்களை மதிக்கிறது கிடையாது. தேவ ஆலயத்தில் ஐயா நீ வீட்டில் என்ன செய்யறியோ எனக்கு தெரியாது, ரோட்ல என்ன செய்யறியோ எனக்கு தெரியாது, ஆனா ஆலயத்துக்கு என்று சொல்லி நீ உள்ளுக்கு வந்ததின் பின்பாடு உங்க நடத்தையிலே மாற்றம் இருக்கணும் பாரு, உங்களுடைய பேச்சில மாற்றம் இருக்கணும் பாரு. நிர்விசாரமாய் நடந்து கொள்ளாதிருங்கள். தேவன் இருக்கிறார் என்ற பயமும் பக்தியும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. ஓசியா ராஜா தைரியமாய் வந்தான் பாரு, நான் பலி செலுத்தணும் ஐயா, ஆண்டவருக்கு தான் நான் பலி செலுத்த போறேன். உண்மை, நான் ஒரு செய்தி ஒன்று ஆரம்பத்தில் செய்தேன் தெரியுமா, நல்ல காரியத்தை செய்வதற்கு தீமையான வழிகளை நாம் எடுத்து விடக்கூடாது. முடிவு நன்மையிலே தான் முடிகிறது, ஆனால் வழி சரியாக இருக்கணும் பாரு. ஓசியா ராஜா செய்ததில் தவறு இல்லையே, அவனும் பலிதானே, ஆண்டவருக்கு தூபம் தானே காட்ட போகிறான். ஆனா அது ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியம். ராஜாவே இறங்கி வாரு. நம்ம வாழ்க்கையிலே நாம் இதுவரைக்கும் என்னெல்லாம் செய்து முடிச்சிட்டோமோ எனக்கு தெரியாது, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னெல்லாம் முடிச்சிட்டோமோ நமக்கு தெரியாது. நிர்விசாரமாக எல்லாம் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் செய்வோம், நாங்களும் நடப்போம், நாங்களும் பேசுவோம். ஆனா ஒருவர் ஆலயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார், அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், அவர் நோக்கத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோமே. அப்படியே தொடர்ந்து வாசிங்க, அது அருமையாக இருக்கிறது. வாசி.
பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும் போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான்.
அடிச்ச உடனே வெளியே போறதுக்கு தீவிரம் பாருங்க. தேவ ஊழியக்காரன் வந்து சொன்னைக்குள்ள காது கேட்காது பாருங்க. அது மனிதராய் பிறந்தவர்களுக்குள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. என்ன தெரியுமா? சொன்ன கேட்க மாட்டாங்க, எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கடைசியில வந்து மீன் தூண்டில் தொங்குகிறது போல தொங்குகிற பொழுதுதான் கேள், அன்பாய் சொல்லுகிற பொழுது கேள், அனைத்து சொல்லுகிற பொழுது கேள், ஆசையாக சொல்லுகிற பொழுது கேள், நன்மை உண்டாக சொல்லுகிற பொழுது கேள். வாசிங்க 93 சாரி லேவியர் ஆகமம் 10 2 வசனத்தை வாசிங்க. முதலாவது 2 வசனம் லேவியர் ஆகமம்.
பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள்.
திருப்பி வாசிங்க.
பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள்.
ஐயா, கட்டளையிடாத காரியங்கள்ல கை வையாதீங்க. நாம எந்த ஊழியத்தையும் செய்யலாம் பாருங்க, ஆனா கட்டளையிடாத காரியத்தில் கை வைப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஆசாரியருடைய மகன்மார் ஆசாரத்தையும் அப்படியே தொடர்ந்து போகிறது. பழையாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரியன் பிள்ளைகள் 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 என்று சொல்லி ஆசாரத்துவம் கடந்து போகிறது. ஆனா அவனுக்கு கட்டளையிடல பாருங்க, அதுல செய்யக்கூடாது. பிரதான ஆசாரியத்துல கேட்டுட்டாவது ஏதாவது செய்திருக்கலாம், கட்டளையிடாத காரியங்கள கை வையாதீங்கப்பா. நாம எந்த பெரிய ஊழியத்தையும் செய்யலாம், தேவனோடு இரவிரவாக கூட இருந்து பேசலாம், ஆனால் விடிய உனக்கு கட்டளையிடாத காரியத்துல கை வையாத. நமக்கு எல்லாருக்கும் தைரியம் என்ன தெரியுமா? இரவு முழுத்தலும் ஆண்டவரோடு பேசினா அவர் எனக்கு என்ன செய்ய போறார்? ஐயா, ஆண்டவர் இரவரவாய் பேசுவார், 365 உன்னோட பேசுவார். ஆனா அவர் கட்டளையிடாம ஒன்றையும் நீ செய்யாத, அவர் சொல்லாம ஒன்றையும் செய்யாத,
அவர் நல்லவரை போலதான் இருப்பார். எப்போ திடீரென்று பார்த்தா நீதியின் சூரியனாய் மாறிவிடுவார், அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் உடையவர் சொல்லி திரும்பி விடுவார் செடார் என்று சொல்லி. என்னென்று கேட்டா நான் சொல்லாம நீ செய்தி ஐயா அண்டவரை நேற்று முழுத்து நானே இரவரா பேசினேன் ஆனா உனக்கு நான் சொல்லலையே, நான் ஆலயத்துல இருக்கிறப்பா பரிசுத்த அலங்காரத்தோடு நான் இருக்கிறேன். அந்த பயம் எங்கப்பா போச்சு, எங்க போச்சு? சங்கீதக்கார ஆலயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அல்லாவிட்டால் ஆலயத்தில் நாம் எதை செய்ய ஐயா இன்னைக்கு அநேகர் நாம் என்ன தெரியுமா செய்யக்கூடாதவைகளை செய்ய துடிக்கிறோம், செய்யாததுன்றதான் எப்பவும் செய்ய நினைப்போம். ஐயா இது வேணா அதைத்தான் செய்ய நினைப்போம். சிறு பிள்ளைகளிட்ட நீ எதை பறிக்கிறீங்களோ அதைத்தான் கேட்கும் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு நல்ல ஆபத்தான ஒரு காரியத்தை கையில கொடுத்துட்டு நீங்க அதை பறீங்க, அதுக்கு முன்னால கொண்டு 15 சாக்லேட்டை கொடுங்க, அது வேணாம் சொல்லி இதைத்தான் கேட்கும் பாருங்க. எது வேணாம் ஆண்டவர் சொன்னாத சொன்னதை செய்துட்டு இருங்கப்பா. தாவீது ராஜா சில காரியங்களை நீ ஆலயத்துக்கு வருகிற பொழுது இவைகளை செய்யப்பா. எதையா எதை தாவீது ராஜாவே? தாவீது ராஜா போன்ற மனுஷனை வேதத்துல நீங்க காண மாட்டீங்க. அவன் தேவன் இருதயத்துல பெரிய இடத்தை பிடிச்ச ஒரு மனுஷன், பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்ட மன்னன் இல்லையா? ஒருத்தர் அவருக்கு பின்பாக முழு இஸ்ரவேலையும் ஆள் இல்ல. அவருடைய ராஜ்யம் புரிகிற பொழுது எல்லாம் பிச்சு 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 கொடுத்துட்டார் இல்லையா? அவ்வளவு ராஜா, அவ்வளவு ஆண்டு இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், நேசிக்கிறேன் அவன். சங்கீதம் 66:13 வாசிங்க. சங்கீதம் 66:13 வாசிங்க.
சர்வாங்க தானிய தகன பலிகளோடே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன்.
தொடர்ந்து வாசிங்க.
என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொடுமையானவர்களை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
தேவனுக்கு பயந்தவர்களே, வாசிங்க தொடர்ந்து, தேவனுக்கு பயந்தவர்களே
நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்.
எல்லாரும் வாங்கப்பா நான் சொல்லுகிறத கேளுங்க.
அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்றப்பா. தேவனுக்கு பயந்த ஜனங்களே கேளுங்க. என்ன தெரியுமா, என்ன தெரியுமா? சர்வாங்க தகன பலியோடு அவருடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன்ப்பா. சர்வாங்க தகன பலி, பழைய ஏற்பாட்டிலே சர்வ அங்க தகன பலி மிகவும் முக்கியமானது. வழங்குறதா தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது எல்லாரும் ஆடுகளோடு வருவார்கள். ஆடை வெட்டி அது துண்டு துண்டாக்கி தேவனுடைய சமூகத்திலே பலிகளாக செலுத்தப்பட வேண்டியது பழைய ஏற்பாட்டு காலத்தின் நியமமா இருக்கிறது இல்லையா? தாவீது ராஜா சொல்லுகிறார், சர்வாங்க தகன பலியோடு உமது ஆலயத்துக்குள் நான் பிரவேசிக்க விரும்புகிறேன்ப்பா. இன்றைக்கு நமக்கு அந்த காரியம் கிடையாது, ஆனா நீயும் நானும் ஆலயத்துக்கு வருகிற பொழுது உன்னை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நிற்கிறவனாய் நீ மாற. நான் இந்த வாசித்து விட்டு யோசித்து ஆண்டவரே, ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனையில் வந்திருந்து ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய சமூகத்தில் நான் வைக்கிறேப்பா, என் கண்களை உம் சமூகத்தில் நான் வைக்கிற ஆண்டவரே, என் காதை சமூகத்தில் நான் வைக்கிறேன்ப்பா, என் வாயை சமூகத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே, அங்கம் அங்கமாக அங்கம் அங்கமாக ஆராதனை நான் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த பலியை முகர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா வேதத்திலே ஆண்டவர் அங்கீகரித்த பலிகள் இருக்கிறது, அங்கீகரிக்காத பலிகளும் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒவ்வொரு ஞாயிறு நாம் வருகிறோம் தேவனுக்கு முன்பாக எங்களை பலிகளாக கொடுக்கிறோம், தேவன் எவ்வளவுக்கு நம்மளை அங்கீகரிக்கிறார்? எவ்வளவுக்குப்பா, எவ்வளவுக்கு? நாம் போடுகிற காணிக்கை அங்கீகரிக்கிறாரா? நாம் செய்கிற ஊழியத்தை அங்கீகரிக்கிறாரா? நாம் செய்கிற காரியங்களை அங்கீகரிக்கிறாரா? நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து துதிக்கிறோமே அவர் அங்கீகரிக்கிறாரா? எவ்வளவுத்துக்கு? ஆராதனைக்கு முன்பாக எவ்வளத்தையோ பேசுறோம், ரெண்டு மனத்தியாலம் அதுக்கு பிற்பாடு அதை தொடருகிறோம். இந்த ரெண்டு மனத்தியாலத்துக்குள்ள தேவன் எங்களை எவ்வளவுத்துக்கு அங்கீகரிக்க முடியும்? எவ்வளவுத்துக்கு? சொல்றான், நான் சர்வாங்க தகனபடியோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், தேவன் செய்த நன்மைகளை தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களே நான் உங்களுக்கு சொல்லுறேன், கேளுங்கப்பா, கேளுங்க. ஆலயத்துக்கு நான் வருகிறோம் அந்தவரே என் இருதயத்தை பாருங்கப்பா.
வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருக்கா? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் என் இருதயத்தை வச்சிடறேன். ஆண்டவரே, நான் யோசித்து பார்த்தேன்னு ஒரு கருவி என்ன தெரியுமா? ஒரு ஆராதனையில என்னை ஆராய்ந்து பாட்டு தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்கே எனக்கு நேரம் போதா? நேரம் காணாது. ஆனா நாம் எல்லாரையும் ஆராயிரும். இந்த ரெண்டு மணி நேரத்தில் என்னை தேவனுக்கு முன்பாக வைத்து என்னை ஆராய்ந்து வாட்டைக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு நேரம் போதாது. ஆனா நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? சபைக்கு வருகிற அவ்வளவு பேரையும் ஆராய்ந்து, உன்னை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் வையப்பா. அன்பரே, வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வாழ்க்கை துக்கத்தை கொண்டு வருகிறதா? வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அன்பரே, என் இருதயத்தை பாருங்கப்பா. என் சரீரத்தை இப்படி சமூகத்தில் நான் வைக்கிறேன். ஆண்டவரே, சர்வங்க தகன பலியாக நான் வச்சிடறேன். ஆண்டவரே, எப்படி நாம் ஆராய்கிறோம் சொல்லுங்க. ஆராதனைக்கு வந்து விட்டா சரி என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆராதித்து விட்டா சரி என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஐயா, ஆண்டவருடைய வருகையிலே, ஆண்டவருடைய வருகையிலே நாம் எப்படி உள்ளுக்கு போக போகிறோம்? சர்வ அங்க தகன பலியப்பா. ஒரு ஆட்டை துண்டு துண்டாக வெட்டுவார்கள், துண்டு துண்டாக அங்கங்களாக பொறிப்பார்கள், பொறித்து பலியிடுவார்கள். பாருங்க, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயங்களையும் தேவனுக்கு முன்பாக கொடுங்கப்பா. தேவனுக்கு முன்பாக கொடுங்க. ஒவ்வொரு அங்கங்களாக கொடுங்க. என்னை பாருங்கப்பா, என்னை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, சங்கீதம் 5:7 வாசிங்கள். சங்கீதம் 5:7 வசனம்.
நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன்.
திருப்பி வாசிங்க.
நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன்.
நான் ஆலயத்துக்குள்ள வருவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையினாலே நான் ஆலயத்துக்குள்ள வருகிற ஆண்டவரே. ஏன் தெரியுமா? பயபக்தியோடு தேவனை பணிந்து கொள்ள, பயபக்தியோடு நாம் தேவனை பணிந்து கொள்ள. ஐயா, நமக்கு விருப்பமானபடி அல்ல, பயபக்தியோடு தேவனை பணிந்து கொள்ள நாம் தேவனுடைய கிருபையிலே ஆலயத்துக்குள்ள வருகிறோமப்பா. நாம் பயத்தோடு வருகிறோமா தேவனுக்கு? தேவ ஆலயத்துக்கு நாம் பயத்தோடு வருகிறோமா? எவ்வளவு பயமையா இங்க வாழ்க்கையில இருக்கிறது? அவர் தேவன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய 7 கண்களும் பூமி எங்கும் உலாவி வருகிறதா? அவருடைய 7 கண்களும் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவி வருகிறது. நாம் எல்லாரும் செய்கிற மகத்தான பெரிய பிள்ளை என்ன தெரியுமா? நாம் தனிமையிலே இருக்கிற பொழுது நாங்கள் மாத்திரம்தான் இருக்கிறோம் சொல்லி நம்புவதே. ஒருவரும் எங்களை பார்க்காது இருக்கிற பொழுது நான் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்புவதே. நம் விடுகிற எல்லாரும் விடுகிற மகத்தான பெரிய பிள்ளை இதுதான். ஒருவரும் என்னை பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, வெளியரங்கமாகாத மறைபொருள் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு இல்லை, நாளை, நாளை இல்லை, அடுத்த நாள், வெளியரங்கமாகாத மறைபொருள் ஒன்றும் கிடையாது. அவருக்கு பயந்து நடங்கப்பா. எங்கென்றாலும் பயப்படு. எங்க நின்றாலும் தேவன் ஒருவர் பார்க்கிறார். அவர் என்னை கவனித்துக் கண்டு இருக்கிறார். அவர் என்னை சும்மா விட மாட்டார். ஐயா, கிருபையினாலே, இரக்கத்தினாலே உன்னை எவ்வளவுத்துக்கு நேசித்து கட்டி அணைத்தாரோ அதே மாதிரி நீதியினாலே உன்னை நியாயம் செய்வார் என்பதையும் மறந்துறார், செய்வார் என்பதையும் மறந்துறார். நாம் கிருபையிலே ருசிவாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய நீதியை நாம் காண்பது அதிகமாக கிடையாது. ஆனால் அவருடைய நீதி ஒரு நாள் வெளிப்படும். ஐயா, அன்றைக்கு நானும் நீயும் தேவனுக்கு முன்பாக நின்று கொடுக்க வேண்டிய பதில்கள் 1000 இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அதனாலே தேவனுக்கு பயந்து நடங்க. ஆலயத்துக்குள்ள வருகிற பொழுது உன் பயம் முகத்தில் தெரிய வேண்டும். ஐயா, சர்வாங்க தகன பலியோடு வாங்கப்பா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாங்கப்பா. சங்கீதம் 116:18-19 வாசிங்க.
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளே அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமிலே உன் நடுவில் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா.
திருப்பி வாசிங்கதே.
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமிலே உன் நடுவில் நிறைவேற்றுவேன்.
இந்த பாருங்க, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் மாத்திரமல்ல சபையிலே நான் நிறைவேற்றுவேனப்பா. பொருத்தனைகள் எப்ப தெரியுமா செய்கிறோம்? நிர்பந்தமான சூழ்நிலைகளில், கைவிடப்பட்ட நிலைமைகள்ல, நம்பிக்கை இல்லாத நேரங்கள்ல. ஆனால் நம்பிக்கை வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? செய்த பொருத்தனைகளை நாம் மறந்து விடுகிறோம். இது மனித இயல்பு என்று சொல்லலாம். இது மனிதர்களுக்குள்ளே இருக்கிற இயல்பான ஒரு காரியம். விளங்குறதா? நிர்பந்தமான சூழ்நிலையிலே, வழியில்லாத நேரத்திலே ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு முன்பாக நின்று செய்யக்கூடாத எல்லா பொருத்தனைகளையும் செய்வது வழக்கமாயிருக்கிறது. தெரியுமா? உங்கள் வாழ்க்கைகளை புரட்டி பாருங்க, உங்கள் வாழ்க்கைகளை திருப்பி பாருங்க. நிர்பந்தமான சூழ்நிலையிலே நம்மால முடியாத காரியங்களை கூட தெய்வத்திற்கு நான் செய்வேன் என்று சொல்லி நாம் செய்து பொருத்தனை செய்கிற காலங்கள் நேரங்கள் ஏராளம். ஆனால் காலங்கள் மாறி, நேரங்கள் மாறி, நாம் பலப்பட்ட முன் பின்பு, ஓசியா ராஜாவை போடு நாம் தைரியப்பட்ட பின்பு என்ன செய்கிறோம் தெரியுமா? பொருத்தனைகளை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அன்னாள் என்கிற தேவ மனுஷி தன்னுடைய பொருத்தனைகளை உத்தமமாயிருந்தால் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னாள் என்கிற தேவ மனுஷி அவள் சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடும், அந்த பிள்ளையை உமக்கே நான் கொடுக்கிறேன், உமக்கே நான் கொடுக்கிறேன். ஒரே பிள்ளையை தேவனிடத்திலே கேட்டு விட்டேன், அதே பிள்ளையை தேவனுக்கே கொடுப்பது என்று சொல்லி சொன்னார். அந்த பிள்ளையை கேட்காமலே விட்டுருக்கலாமே, அந்த ஆசீர்வாதத்தை அவள் கேட்காமலே விட்டுருக்கலாமே. ஆனால் அவள் பொருத்தனை செய்தால் பாருங்க, அந்த பொருத்தனை அவள் மறக்கவே இல்லை. தேவ சமூகத்திலே புலம்புகிறாள், 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 பொருத்தனை செய்கிறாள். ஆண்டவரே எனக்கு அதிகம் அவள் கேட்டது, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாரும், சொன்னபடி ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் சொல் தவறாத தேவன் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் சொல் தவறக்கூடாது. ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தையில நாம் நின்று கொண்டு இருக்கணும், அந்த வார்த்தையில நாம் மாறவே கூடாது பாருங்க. ஆகினால அண்ணால் ஒரு வார்த்தை கொடுத்தால், ஆண்டவரே உமக்கு நான் கொடுப்பேன், தாவீது ராஜா என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஐயா நீ ஆலயத்துக்கு வா, ஆனால் பொருத்தனை நிறைவேற்று, பொருத்தனை நிறைவேற்று. பொருத்தனை என்பது ஒரு ஒப்பந்தமாக, அதை லேசிலே உடைக்க மாட்டார்கள். தேசத்துக்கு தேசம் ஒப்பந்தங்களை செய்து கொள்வார்கள், அதை லேசிலே உடைக்க மாட்டார்கள். அது உடைத்தால் அதுல பெரிய பாரதூரங்கள் இருக்கிறது, அதனால அவர்கள் உடைக்க மாட்டார்கள். எப்படி எதை செய்தாவது இந்த பொருத்தனையை காப்பாற்றிக் கொள்வார்கள். நீ தேவனுடைய சமூகத்தில் என்று செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படு. நான் முடியாவிட்டால் பொருத்தனை செய்யாத, ஆனால் நீ பொருத்தனை செய்தால் தேவனுக்கு முன்பாக அதை நிறைவேற்று, நிறைவேற்று. சர்வாங்க தகன பலியோடு வாங்க, தேவ பயத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு வாங்க. செய்த பொருத்தனையை தேவ ஜனத்தின் மத்தியிலும் தேவ சபையின் மத்தியிலும் அதை நிறைவேற்றுங்க, அதை நிறைவேற்றுங்க. சங்கீதம் 48:9 வாசிங்க. சங்கீதம் 48:9,
தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
திருப்பி வாசிங்க.
தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
தாவீது ராஜா தேவனுடைய சமூகத்தில் வந்து ஒரு காரியத்தை செய்கிறான். நாமளும் தான் இங்க கனை சிந்திக்கிறோம். ஆலயத்தில் வந்திருந்தா கன சிந்தனை ஓடுது பாருங்க, கன காரியங்கள் மண்டையை போட்டு பிக்குது பாருங்க. பல பிரச்சனைகள் நம்முடைய தலைக்குள்ளே போய் வெளியே வருகிறது பாருங்க. ஆனால் தாவீது ராஜா என்ன செய்தான் தெரியுமா? அவனும் தேவ ஆலயத்தில் வந்திருந்தான். ஒரு பல நாட்களுக்கு முன்பதாக ஒரு வாலிப பொடியனோடு பேசுகிற பொழுது அவன் நினைந்த வச்சுன்னா, நான் ஆலயத்துக்கு வருகிறது அந்த ஒரு அமைதியான அந்த நேரத்தை நான் அனுபவிப்பதற்காக வேண்டி நான் ஆலயத்துக்குள்ளே வருகிறேன் என்று சொல்லி என்ன ஒருவர் சொன்னார் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்க ஆலயத்துக்கு போவோம், எங்கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் போய் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு நாம இருக்கலாமே என்று சொல்லி ஆலயத்தை விரும்புகிறவர்கள் என்னத்துக்கு தெரியுமா? இந்த இடத்துல ஒருவரும் இல்லாத நேரத்தில் நீங்க வந்திருங்க, நான் கூட அதை விரும்புறேன். ஒருவரும் இல்லாம நீங்க வந்து தனியே இருங்க இந்த ஆலயத்துல. தாவீது ராஜா என்ன தெரியுமா சொல்றா, ஆலயத்துக்கு வந்திருந்து என்ன தெரியுமா சிந்திக்கிறேன், என்ன தெரியுமா யோசிக்கிறேன், ஆண்டவர் செய்த நன்மைகளை யோசிக்கிறேப்பா. அதை இதை நான் யோசிக்கல, அடுத்த இடத்த காரியங்களை குறித்து நான் சிந்திக்கல, ஆனா ஆண்டவர் எனக்கு செய்தார் பாரு நன்மைகள், அது என் சிந்தனையில நான் வைத்து யோசிக்கிறேன். ஆராதனைக்கு வாங்கப்பா, உட்காருங்க. தேவன் உன்னை வாழ வைத்ததுக்கு நன்றி செலுத்து. உன் பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்களே, நன்றி செலுத்து. நீ இதுவரைக்கும் ஆகாரத்துக்கு அலைந்தறியாம இருக்கிறீ, அதற்கு நன்றி செலுத்து. அதை விட்டு வந்து விட்டு உலகத்தில் இருக்க அவ்வளவு பிரச்சனையும் தலையில போட்டு ஜோசி ஜோசி என்று யோசித்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீ அலட்சியம் பண்ணிடாத. தேவனுடைய சமூகத்தை நீ அலட்சியம் பண்ணிடாத. தேவ ஆராதனை நீ அலட்சியம் பண்ணிடாத. இந்த கிருபையை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன்ப்பா, நீ செய்த நன்மைகளை குறித்து நான் யோசித்துக் கொண்டு இருக்கிறேன்ப்பா. ஐயா, உன் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் எப்ப ஆராய்ந்து பார்த்திருக்கிறீங்க? எப்ப தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே இதை செய்தீரே நன்றி, இதை தந்தீரே நன்றி அப்பா. இதுமுடைய கிருபை நாள் ஆயிட்டு ஆண்டவரே. அநேகர் மறைத்து விட்டார்கள், அநேகர் சுயநலமாக இருக்கிறார்கள், அநேகருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது, அநேகருடைய பிள்ளைகள் கெட்டு போய் விட்டார்கள், ஆனால் எங்களை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. அந்த ஒரு நன்றி கடன் நமக்கு எப்பவா கடைசியா வந்துச்சு. ஆராதனைக்கு வருகிறோம், ஒவ்வொரு ஞாயிறும் வருகிறோம், ஒவ்வொரு ஞாயிறும் வருகிறோம், ஆனா தேவன் தேவனாகவே இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் பரிசுத்த அலங்காரத்துடனே சபையிலே வீற்றிருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன செய்கிறோம், என்னப்பா செய்ய என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணுகிறோமா? தேவனுடைய ஆராதனையை அலட்சியம் பண்ணுகிறோமா? தேவனுக்கு பயப்படாத தன்மையிலே நாம் வாழுகிறோமா? எப்படி இருக்கிறோம்? உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பயப்படலன்னு எவ்வளவுக்கு கோபப்படுறீங்க? ஆனா நீங்க தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிற பயத்தை தேவனால் அங்கீகரிக்க முடியுமா ஐயா? உங்க பிள்ளைகள் நீங்க சொன்னதை செய்யலன்னு எவ்வளவுக்கு கோபப்படுறீங்கப்பா? ஆனா தேவன் சொல்லாததெல்லாம் செய்கிறீங்களே. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லி வந்தேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு சர்ச்சுக்கு போவோம்ப்பா. நீ சொன்ன உடனே அவனுக்குள்ள வந்தது என்ன தெரியுமா? சந்தோஷம் வந்துச்சுதான். என்ன வந்துச்சு? சந்தோஷம் வந்துச்சுதான். வாசிங்க 122வது சங்கீதம் 1வது வசனம், சீக்கிரம் வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போதும் மகிழ்ச்சியாயிருந்தேன்.
திருப்பி வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
ஐயா, ஆலயத்துக்கு போவோம் சொன்ன உடனே சந்தோஷமா இருக்கிறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேரப்பா? எத்தனை பேர்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நாம் ஆராதனைக்கு போகணும், ஆராதனை செய்யணும், தேவனுக்கு கனத்தை செலுத்தணும், என்னை வாழ வைத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தணும், எனக்கு சாப்பாடு போடுகிற ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ளுகிற மனுஷன் யா? ஆராதனை சொல்லி சொன்னாப்பா, எல்லாவற்றையும் பணியம் வைத்து வாங்க. அதுலேதான் உன்னுடைய வாழ்வு தங்கி இருக்கிறது, அதுலேதான் உன் வாழ்க்கை செழித்து இருக்கிறது. பின்னுக்கு ஒரு சில வசனத்தை நான் சீக்கிரம் வாசிச்சு முடிச்சிடுறேன். ஆராதனைக்கு வாங்க யாரு? அவர் ராஜாப்பா, தேவ மனுஷன், வரவேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆலயத்துக்கு போவோம் வாரீங்களா என்று சொல்லி கேட்ட உடனே என்ன நடந்து தெரியுமா? உனக்குள்ளுக்கு ஒரு சந்தோஷம் வந்ததப்பா. ஆலயத்துக்கு போவோம் வாங்க என்று சொன்ன உடனே உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் சந்தோஷம் வரலன்னு சொல்லி சொன்னா உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் சங்கடம் இருக்கிறது என்பதே அர்த்தமாகும் ஐயா. இன்றைக்கு பெரியாக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டார்கள், பிள்ளைகளை போக சொல்லுவார்கள். ஐயா, ஆராதனைக்கு வருகிற பொழுது சர்வாங்க தகடபலியோடு வாங்கப்பா, உங்களை தேவ சமூகத்தில் கொடுங்க, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார், தேவனுக்கு தேவனை படிந்து கொள்ளுங்க, பொருத்தனை செய்து கொண்டு வாங்க, தேவனுடைய கிருபை தேவனுடைய ஆலயத்திலிருந்து சிந்திங்க, அவர் செய்த நன்மைகள் 1000 இருக்கிறது என்று சொல்லி. அடுத்து தாவீது ராஜா என்ன சொல்ல தெரியுமா? ஆலயத்துக்கு வாங்க என்று சொன்னே நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன்ப்பா, நான் சந்தோஷமா இருந்தேன் ஆண்டவரே. இந்த ரீதியில நாம் எத்தனை பேர் ஆராதனைக்கு வருகிறோம்? எல்லாவிட்டா ஏதோ போகணும், ஏதோ நான் போகணும் பாருங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு என் குடும்பம் போகிறது, என் பிள்ளைகள் போகிறாங்க, அதனால நான் போகணும் பாருங்க. ஏதோ நான் ஒரு ஊழியத்தை செய்யறேன் பாரு, அதனால நான் போகணும். ஏதோ நான் அந்த காரியத்தை செய்யறேன், அதனால நான் போகணும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு காரியம் இருக்குது ஐயா,
நீ மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து செல்லுகிறதை மாத்திரம்தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நாம் ஏதோ நல்ல காரியத்தை செய்தோடனே அதைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார்னு சொல்லி நினைக்க கூடாது. மகிழ்ச்சியோடு தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவங்க, தேவ சமூகத்திலே நாட்டப்பட்டிருக்கிறவங்க, தேவ சமூகத்திலே நின்று கொண்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க செழித்திருப்பாங்களாம், எதற்கும் பயப்பட மாட்டாங்க, நெஞ்சு நிமித்து நடப்பாங்கப்பா. என்ன நடந்தாலும் சரி நெஞ்சு நிமித்து நடந்து செல்வாங்க. ஏன் தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஐயா, நான் மனுஷனுக்கு அல்ல, நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். சங்கீதம் 27:4 வாசிங்க.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அது ஏன் ஆடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை ஏன் ஆடுவேன்.
அவன் தேவனுடைய சமூகத்தை தங்கி இருக்கிற நாடு இருக்கிற மனுஷனாக இருக்கிறான். அதை விடுங்க, 92 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 92:13.
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் எப்படி இருப்பார்கள்?
செழித்திருப்பார்கள்.
அவங்க புஷ்டியாக இருப்பாங்கப்பா, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கப்பா. அந்த மனுஷனுக்குத்தான் ஒரு வாக்கு தத்துவம் சரியாங்க. என்ன தெரியுமா? ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகள் 7 வழியாய் ஓடுமா? யாருக்கு தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் தங்கி இருக்கிற மனுஷனுக்கு, தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்பட்டு இருக்கிற மனுஷனுக்கு, தேவனுக்கு பயப்படுகிற அந்த மனுஷனுக்கு ஒரு வழியாய் வருகிற பிரச்சனை அது 7 வழியாய் ஓடுமாம். அந்த மனுஷன் எந்த பிரச்சனையும் கண்டு நெகிழமாட்டாப்பா, நெகிழமாட்டான். ஏன் தெரியுமா? அவன் பயப்படுகிறது தேவனுக்கு. தெரியுமா, வேதத்திலே தேவனுக்கு பயப்படுகிற மனுஷங்களையும் பார்த்திருக்கீங்களா? அவங்க என்னதான் நடந்தாலும் நல்ல புஷ்டியா இருப்பாங்க, நல்ல சட சடன்னு நிப்பாங்க. என்ன ஐயா, யா பரவாயில்ல. எலியாவை நீங்க பாத்தீங்களா? எவ்வளவோ பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த ஒரு கடந்த ஞாயிற்றுக்கெல்லாம் பார்த்திருக்கு. அவன் பேசாம இருக்கிறான். நானும் பல தடவையை யோசிச்சிருக்கிறேன். ஒரு சில பிரச்சனைகள் அங்கங்க தலைக்கு மேல போனா போதகர் மாரெல்லாம் பேசாம இருப்பாங்க. நான் யோசிக்கிறது, ஐயோ எப்படித்தான் நித்திர கொள்றாங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல ஒரு தடவை இப்படி சொல்லியிருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சில காரியங்கள் தலைக்கு மேலால போய்கிட்டு இருக்கும் பாருங்க, அவங்க பேசாம இருப்பாங்க பாருங்க. ஓகே, எனக்கு சரியான எனக்கு சில வேலைகள்ல நித்திரையே வராது பாருங்க. நான் யோசிச்சேன், எனக்கே நித்திர வரேன், இவங்க எப்படி நித்திர கொள்றாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் எந்த காலகட்டத்திலையும் நிமிர்ந்து நின்று மிதித்து நடப்பாப்பா, நடப்பான். அதனால நான் சொல்றேன், தேவனுக்கு பயப்படுங்க, அவருக்குரிய கனத்தை கொடுங்க. அவர் ஆலயத்தில் இருக்கிறார் அல்லவா? 52:8 வாசிங்கள். சங்கீதம் 52:8
நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன்.
ஐயா, நான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம், ஆனால் நான் நம்பி இருக்கிறது என்னத்தை தெரியுமா? என் பலத்தை அல்லப்பா, என் பலத்தை அல்ல, என் படிப்பு அல்ல, என் பட்டத்தை அல்ல, நான் நம்பி இருக்கிறது என்ன தெரியுமா? தேவனுடைய இரக்கத்தை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். அதனால நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். நீங்க எதை நம்பி இருக்கிறீங்க? நீங்க என்னத்தை நம்பி இருக்கிறீங்கப்பா? எதை நீங்க நம்பிக்கையா வச்சு நடக்கிறீங்க? தேவனுடைய கிருபையை நம்பி நடங்கப்பா, நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய கிருபையை நம்புங்க, நீங்க பச்சையா இருப்பீங்க. தேவனுடைய கிருபையை நம்புங்க, நீங்க பலமா இருப்பீங்க. தேவனுடைய கிருபையை நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. தேவனுடைய கிருபையை நம்புங்க, நீங்க புஷ்டியாக நடந்து வாழ்வீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு முன்பாக செழித்திருப்பார்கள்ப்பா. அதனால நான் என்ன தெரியுமா சொல்றேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது பயத்தோடு வாங்க, பக்தியோடு வாங்க, பொருத்தனைகளை நிறைவேற்ற வாங்க, சர்வங்க தகன பலியோடு வாங்க, சந்தோஷத்தோடு வாங்கப்பா. இன்னைக்கு ஆலயத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எத்தனை தடவை ஒரு மனுஷனை கூப்பிடுவது. அதுக்கும் ஆச்சரியம், கிறிஸ்தவர்களையே கூப்பிட வேண்டி இருக்குது இல்லையா? ஆனா தாவீது ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மகிழ்ச்சியோடு ஓடி வந்தேப்பா, ஓடி வந்தேன், சந்தோஷம் எனக்குள்ள நிறைந்தது. ஏன்? என்னை உருவாக்கி தேவனுக்கு ஆராதனை செய்ய போறேப்பா, ஆண்டவருக்கு நான் நல்லது தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செலுத்த போறேன், காணிக்கை செலுத்த போகிறேன், பலிகளை செலுத்த போகிறேன், அதனால நான் ஓடி ஓடி வர்றேன், சந்தோஷம் என்று சொல்லி தாவீது ராஜா சந்தோஷப்பட்டதை நான் பார்க்கிறேன். நமக்கு எப்படி இருக்கிறது? நமக்கு எப்படி இருக்கிறது? எத்தனை வருஷம் சேர்ச்சுக்கு வருகிறோம், இவ்வளவு ஊழியத்தை செய்கிறோம், இவ்வளவு காரியத்தை செய்கிறோம், தேவனுடைய சமூகத்தில் ஓடி வாங்க, தேவனுடைய கிருபையில தங்கி இருங்க. ஐயா, நம் வாழ்க்கையில இன்றைக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆனால் அவைகள் கண்ண நாளைக்கு இருப்பவைகள் அல்ல. நம் வாழ்க்கையிலே எவ்வளவு இருந்தாலும் சரி, அவைகள் கண்ண நாளைக்கு நம் வாழ்க்கையில் இருக்க போறவைகளும் அல்ல. ஏன்னு சொல்லிச்சுன்னா, பிரசங்கி என்ன சொல்றா சொல்றா, எல்லாம் மாயப்பா, இந்த உலகத்துல நான் கண்டது எல்லாம் என்னது? மாயை. ஒரு சந்ததி வருகிறது, இன்னும் ஒரு சந்ததி போயிருதப்பா, காத்து வருகிறது, காத்து போயிருது, எல்லாம் மாயாக இருக்கிறதுன்னு சொல்லி புலம்பி முடிச்சான். தொடக்கத்திலையும் மாயதான், முடிவிலையும் மாயதான் பாருங்க. அதனால நீயும் நானும் தங்கி இருக்கிறது ஒன்று இருக்கு பாருங்க, அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய கிருபை. அதுல நில்லுங்க, அதுல நில்லுங்க. ஆகையினாலே நான் சொல்ல வந்ததை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய ஆலயத்திலே தேவன் அமர்ந்திருக்கிறார், அங்கே பரிசுத்தமானது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே நீ வந்து இருக்க வேண்டிய விதம், நிற்க வேண்டிய விதம், பேச வேண்டிய விதம், நடக்க வேண்டிய விதங்களை கற்றுக்கொள், கற்றுக்கொள், கற்றுக்கொள். நிர்விசாரமாக நடந்து கொள்ளாது, அது உனக்கு தகுந்ததல்ல. அது பிறகு தேவன் இறங்கி வந்து விசாரிக்க வேண்டியதாய் மாறிவிடும். சொல்லுகிற பொழுது கேட்டுக்கொள், சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள், சொல்லுகிற பொழுது அங்கீகரி. அது எல்லாத்துக்கும் நன்மையை கொண்டு வரும், உனக்கு நன்மையை கொண்டு வரும், ஆராதனையிலே நன்மையை கொண்டு வரும், தேவ சபைக்கு நன்மையை கொண்டு வரும். ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன உடனே ஓடி வாங்கப்பா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹாலலூயா, ஹாலலூயா.